மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த லைவ் ஸ்ட்ரீம் மூலமாக சந்திக்கிற கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருப்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாகவே இந்த நேரம் நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நேரமாக இருக்கும். இந்த லாக்அவுட் பீரியட் ஆரம்பித்ததிலிருந்தே நாம் லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பித்திருக்கிறோம். தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் லைவாக கொடுத்துட்டே இருக்கிறோம். முதலாவதாக ஒரு 9 நாட்கள் இந்த கொரோனா வைரஸ் மூலமாக நடக்கிற பிரச்சனைகளுக்காக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை தொடர்ந்து 9 நாட்கள் நம்ம பார்த்தோம். ஸ்டார்ட் பண்ணது நாளிலிருந்து அதை தொடர்ந்து நாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த கடைசி வாரத்தின் சம்பவங்களை 7 நாட்கள் தொடர்ந்து நம்ம பார்த்தோம். அதோடு உயிர்த்தெழுதலின் ஆராதனைக்கு நாம் தியானித்தோம். நேற்றைய தினத்திலிருந்து மிக முக்கியமான ஒரு தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம், அதாவது அஸ்திபார உபதேசம். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் மூல உபதேசம். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே இந்த அஸ்திபார உபதேசம் மிகவும் முக்கியம். இந்த அஸ்திபார உபதேசம் தான் வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு போடுகிற அஸ்திபாரம். இந்த அஸ்திபார உபதேசத்தை ஒரு தேவ பிள்ளை சரியாய் அறிந்திருந்தால் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்மாற்றம் அடைய மாட்டார்கள். சத்துரு அவர்களை வஞ்சிக்கவே முடியாது. அதை நேற்றைய தினத்திலிருந்து தொடங்கி இருக்கிறோம். நேற்றைய தினத்திலே ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். இதை பார்த்தவர்கள் எனக்கு சிலர் ஃபோன் பண்ணி சொன்னீர்கள், உண்மையிலே ரட்சிப்பை குறித்திருந்த சந்தேகம் நிவர்த்தியானது. அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு பிசாசு சிலரை ரட்சிக்கப்பட்டிருந்தும் ரட்சிக்கப்படவில்லை என்கிற ஒரு உணர்வை கொடுத்து அவர்களை சோர்விலும் அவிசுவாசத்திலும் குழப்பத்திலும் நிற்க வைத்து விடுகிறான். நேற்று தினத்திலே வசனத்தை கேட்ட அநேக தெய்வ பிள்ளைகளுக்கு அதிலே தெளிவு உண்டானதாக நீங்கள் பகிர்ந்து கொண்டது. உண்மையிலேயே சத்துருவை நாம் வசனத்தின் மூலமாய் ஜெயிக்கிறோம் என்பது நமக்கு தெரிகிறது. சிலர் ரட்சிக்கப்படாமல் இருந்தும் ரட்சிக்கப்பட்டது போல பிசாசு அவளை ஏமாற்றி வச்சிருப்பான். அதற்கு நான் நேற்று நம்ம விளக்கம் கொடுத்தோம், யார் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை வேத வசனத்தின் மூலமாக நேற்றைய தினத்தில் விளக்கம் கொடுத்தோம். ஒருவேளை நீங்கள் நேற்றைய தினத்தில் பார்க்காமல் மிஸ் பண்ணியிருப்பீங்களானால் நீங்கள் ரிவைவல் பிளஸிங் சர்ச் லைவ் என்று நீங்கள் போடுவீங்களானால் அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் நேற்றைய தினத்திலே போதித்ததை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ரட்சிப்பு என்கிறதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிற மற்றவர்களுக்கும் அதை குறித்து நீங்கள் அதை அனுப்பி வைப்பீர்கள் என்றால் உண்மையாகவே அவர் ரட்சிக்கப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். நீங்கள் அப்படி ஒருவேளை இந்த ப்ரோக்ராம் ரெகுலராக நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தினமும் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு தானாக உங்களுக்கு உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துடும், யூடியூப்பில் வந்து நீங்கள் அதை நீங்கள் பார்த்து தினமும் பார்க்க முடியும். அதனால் தெய்வ பிள்ளைகள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்க, இதில் மிஸ் பண்ணாதீங்க. வருகிற நாட்களிலே நம்ம பார்க்குற ஒவ்வொரு தலைப்புகளும் உண்மையாகவே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். விசுவாசிகளுக்கு இது அடிப்படை சத்தியங்கள். இன்றைக்கு ஞானஸ்நானம் என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு சுத்தமானால் அது இன்றைக்கு மட்டுமல்ல நாளைக்கும் கூட அதை தொடர வேண்டியிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். ரட்சிப்பை குறித்து கூட நான் நிறைய பேச வேண்டியிருக்குது, ஆனால் அதை நேற்றைய தினத்திலே ஓரளவுக்கு அடிப்படை விஷயத்தை சொல்லிட்டேன். இன்றைக்கு ஞானஸ்நானம் என்றால் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதை நாளைக்கும் கூட தொடர வேண்டியிருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எடுத்துக்கொள்வோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:1-6 இப்பொழுதும் இதற்காக நாம் வாசிக்கப் போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:1-6 அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமையின் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதய தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இங்கே பார்க்கும் பொழுது ஞானஸ்நானத்தை குறித்து யோவான் ஸ்நானகன் பேசுகிறார். இந்த ஞானஸ்நானம் என்பது வேதத்தில் முதல் முதலாக ஒரு மனிதன் பிரசங்கித்து அந்த ஞானஸ்நானத்தை ஜனங்களுக்கு கொடுத்தது இந்த யோவான் ஸ்நானகன்தான். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை வைத்து ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பின்பு அப்போஸ்தலர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது, அதை நம்ம பின்னால் சொல்கிறேன். இங்கே முதல் முதலாக ஞானஸ்நானம் என்கிற காரியம் இந்த யோவான் ஸ்நானகன் மூலமாக கொடுக்கப்படுகிறது. இந்த ஞானஸ்நானத்தை குறித்து முதல் முதலாக இவன் பேசினான். இந்த ஞானஸ்நானத்தை குறித்து இவன் முதல் முதலாக பேசினாலும் இது எதற்காக என்பதை குறித்து நாம் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஞானஸ்நானத்தை குறித்து அவன் சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. இவனை கொண்டு கர்த்தர் ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு முன்பதாக வழியை ஆயத்தப்படுத்தினதான ஒரு ஊழியத்தை செய்த மனுஷன்தான் இந்த யோவான் ஸ்நானகன். இந்த முதல் வருகைக்கு முன்பதாக வழியை ஆயத்தப்படுத்தினவன் ஞானஸ்நானத்தின் மூலமாக தன்னுடைய ஊழியத்தை அவன் ஆரம்பிக்கிறான். மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கிக்கிறான். பிரசங்கித்து அப்படி மனம் திரும்பி வருகிற ஜனங்களுக்கு அவன் பாவ மன்னிப்பை குறித்து அவன் பேசினான். பேசி அவர்களுக்கு ஞானஸ்நானம் என்கிற ஒரு அனுபவத்தை அதற்குள் அவன் நடத்தினான். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு முன்பதாக வழியை ஆயத்தப்படுத்துகிற மிக உன்னதமான ஒரு ஊழியத்தை கர்த்தர் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். முதல் வருகைக்கு முன்பதாக எப்படி வழியை ஆயத்தப்படுத்தினவன் மனம் திரும்புதலை குறித்து ஜனங்களுக்கு போதித்து அவர்களை ஞானஸ்நானத்திற்குள் நடத்தினானோ, அதே போல இந்த இரண்டாம் வருகைக்கு முன்பதாக வழியை ஆயத்தப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாகிய நாமும் ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு நேராக நாம் நடத்த வேண்டும். பாவ மன்னிப்புக்கு நேராக அவர்களை வழி நடத்த வேண்டும். அதன் பிறகு அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்படிக்கு அவர்களை நாம் வலியுறுத்த வேண்டியது மிகவும் முக்கியம். இந்த ஞானஸ்நானம் என்பது இந்த இடத்தில் யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்ததாகவும், யோவான் ஸ்நானகன் தான் முதல் முதலாக இந்த ஞானஸ்நானம் என்கிற ஒரு அனுபவத்திற்குள் ஜனங்களை நடத்தினதாகவும் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் யோவான் ஸ்நானகன் இதை செய்தாலும் இதுதான் முதல் முதல் சம்பவம் என்று சம்பவமாக காணப்பட்டாலும் கூட, ஆண்டவருடைய இருதயத்திலே இந்த ஞானஸ்நானம் என்கிறதான திட்டம் இப்பொழுது தோன்றினது அல்ல. இந்த ஞானஸ்நானம் என்கிற திட்டம் எப்பொழுது தோன்றினது என்பதை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இது ஆரம்பத்திலேயே இருந்தது. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 10:2 நான் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10:2 இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த ஞானஸ்நானம் என்கிறதான கான்செப்ட் ஆண்டவருடைய இருதயத்திலே தோன்றினதான இந்த காரியம் எப்பொழுது தோன்றினது நீங்கள் என்பதை கவனித்து பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 10:2 இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழே இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மேகத்திற்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இங்கே பார்க்கும் பொழுது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபைக்கு இந்த மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். இந்த முக்கியமான விஷயம் என்னவென்றால், எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வெளியே வந்தார்கள். வெளியே வந்தவுடனே, தேசத்தை விட்டு வெளியே வந்தவுடனே அவர்களை கர்த்தர் செங்கடலின் வழியாக கர்த்தர் அவர்களை கடக்க பண்ணினார். அந்த செங்கடலை கடந்ததான அந்த சம்பவத்தை இங்கே புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அதன் ஞானஸ்நானத்திற்கு முன் அடையாளமான சம்பவம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த சம்பவத்தை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த செங்கடலை கடந்து வந்த ஜனங்கள், இவர்கள் ஆவிக்குரிய ரீதியாக நாம் இந்த நாட்களில் ஞானஸ்தானம் பெறுவதற்கு அடையாளமாக நிழலாட்டமாக அவர்கள் செங்கடலை கடந்தது அவர்களுக்கு அனுபவமாக இருந்தது. யோசிக்கணும், இந்த ஜனங்கள் யார்? இவர்கள் எகிப்திலே 400 வருஷங்கள் அடிமைகளாய் இருந்தவர்கள். மொத்தம் 430 வருஷம் இருந்தாங்க. 400 வருஷங்கள் அவர்கள் எகிப்திலே அடிமையாய் இருந்தார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்கள் அத்தனை பேரும் அவர்கள் செங்கடலை கடந்தாங்க. நல்லா கவனிக்கணும், யாரெல்லாம் செங்கடலை கடந்தாங்க நீங்க கவனிக்கணும். யாரெல்லாம் இந்த 400 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்களோ, யாரெல்லாம் இந்த 400 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தார்களோ அத்தனை பேர்களுமே இந்த செங்கடலை கடந்தார்கள். அப்படின்னா இது எதை குறிக்கிறது என்றால், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே மீட்கப்பட்டு வந்தவர்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக ஞான ஸ்நானம் எடுத்தே ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சத்தியம். நல்லா புரிந்து கொள்ளணும், எவர்கள் எல்லாரும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் செங்கடலை கடக்க பண்ணினார். அப்படி இருக்கும் பொழுது அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், அதாவது நேற்றைய தினத்தில் நான் சொன்னது போல ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் அத்தனை பேரும் ஞானஸ்நானத்தை கண்டிப்பாக பெற வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இது ஞானஸ்நானம் என்பது ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு காரியம். இதை குறித்து நான் நிறைய விஷயம் நான் சொல்றேன், பின்னாடி சொல்றேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான காரியம். இன்னைக்கு சிலர் கர்த்தர் எங்கோடு பேசட்டும் அப்புறம் நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கென்று கர்த்தர் வந்து தனியா உங்ககிட்ட பர்சனலா பேசணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நபரிடத்துல வந்து தனித்தனியா ஒவ்வொருத்தனையும் எடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே வேதத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிற வேத வசனங்களுக்கே நாம் கீழ்ப்படிய வேண்டுமே தவிர பர்சனலா தனித்தனியாய் வந்து நமக்கு சொல்லி கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவசியம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிற அத்தனை வசனங்களுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒன்னொன்னையும் நமக்கு வந்து அவர் சொல்ல வேண்டியது கிடையாது. அதற்கு நம்ம வேதத்திற்கு கீழ்ப்படிய நமக்கு மனம் இல்லாமல் எங்கிட்ட வந்து பர்சனலா சொல்லணும் என்று எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறான காரியம். இப்படி பார்க்கும் பொழுது விடுவிக்கப்பட்டவர்கள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். சிலர் நினைக்கலாம், சிலர் கேட்பாங்க, கள்ளன் ஞானஸ்தானம் எடுத்தானா? எடுக்கல. அப்ப அவன் பரதேசுக்கு போனானே? போனான். கள்ளன் எப்படி ஞானஸ்தானம் எடுக்க முடியும்? அவன் சிலுவையில் ஏற்கனவே அடிக்கப்பட்டாச்சு. அவனை கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டு இந்த உலகத்திலே ஆண்டவருக்காய் வாழப்போகிறவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் நம்மளை வந்து கள்ளனோடு கம்பேர் பண்ணிட்டு இருக்க கூடாது. கள்ளன் தான் எடுக்க மாட்டான், மற்றவர்கள் கண்டிப்பாக எடுக்கணும். அதனால் நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவ பிள்ளைகள் கண்டிப்பாக நம்ம ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்காக நம்ம வாழணும். நம்ம வந்து விடுவிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்காய் வாழ்கிறவர்கள், தொடர்ந்து வாழப்போகிறவர்கள். நம்மளை வந்து கள்ளனோடு போய் நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது. நல்லவர்களோடு தான் நம்ம கம்பேர் பண்ணணுமே தவிர கள்ளனோடு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஏசு கிறிஸ்துவோடு தான் நம்மளை கம்பேர் பண்ணணுமே தவிர பக்கத்தில் இருக்கிற கள்ளனோடு நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது. ஏசு கிறிஸ்து எடுத்தார், நான் எடுக்கணும். கள்ளன் எடுக்கல, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏசு கிறிஸ்து செய்து தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் ஏசு கிறிஸ்துவை தான் ஃபாலோ பண்ணுறேனே தவிர நான் கள்ளனை ஃபாலோ பண்ணுறவன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றவங்க இந்த மனம் திரும்புதலை குறித்து சொல்லும் பொழுதே அவர்களுக்கு வந்து பாவத்தை மன்னிப்பதற்குரிய காரியத்தை குறித்தும் அவர் பேசுறார். இதை குறித்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இதே 3 அதிகாரத்திலே 7 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், அப்பொழுது உங்களுக்கு புரியும். பரிசேயரிலும் சதிசேயரிலும், 6 வசனத்திலே வாசிக்கிறேன், தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதிசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெரும்படிக்கு வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னா. அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலை குறித்து முதலாவது பேசுகிறார். ரெண்டாவது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். ஞானஸ்தானம் எடுக்க வரவங்க கிட்ட மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் கொடுங்கள்லாம். இவன் மனம் திரும்புங்கள் என்று சொன்ன உடனே நிறைய பேர் நானும் மனம் திரும்பிட்டேன்னு வந்தாங்க. வந்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. உடனே வந்தவங்களுக்கெல்லாம் நான் மனம் திரும்பிட்டேன் என்று சொன்னவர்களுக்கு எல்லாம் அவன் மனம் திரும்ப உடனே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. அவன் என்ன செய்கிறான், பார்க்கறான், ஜனங்களை பார்க்கறான். உண்மையாய் மனம் திரும்பினவர்களுக்கு அவன் உண்மையாகவே அவன் ஞானஸ்தானம் கொடுக்கிறான். மனம் திரும்பி பாவறிக்கை செய்த ஞானஸ்தானம் பெற்றாங்களா? நல்லா பாருங்க, நான் ஏற்கனவே இதை குறித்து நான் ஈஸ்டர் ஆராதனையிலே உயிர்த்தெழுதலின் செய்தியிலே நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். ஒருவன் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் பொழுது தன் சுய வாழ்க்கையிலிருந்து, தன் சுய விருப்பத்திலிருந்து தேவ சித்தத்தின்படி வாழ்வதற்கு மனதை திருப்பும் பொழுது அதோடு அவன் நிறுத்தி கொள்ளக்கூடாது. தன்னுடைய பழைய வாழ்க்கைக்காக பாவறிக்கை செய்து பாவ மன்னிப்பையும் பெற வேண்டும். அங்கதான் ரட்சிப்பு கிடைக்கும். நேற்றைய தினத்தில் அதை குறித்து நாம பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்தில் வந்த ஜனங்களில் பார்த்தீங்கன்னா பலர் மனம் திரும்பினாங்க. மனம் திரும்பிட்டு உண்மையாகவே தங்களுடைய பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, அதற்காக மனஸ்தாபப்பட்டு அவர்கள் அறிக்கையிட்டார்கள். அவர்களுக்கு அவர் உடனே ஞானஸ்தானம் கொடுத்தான். ஆனால் சிலரை பார்த்தீங்கன்னா வந்தாங்க, மனம் திரும்பிட்டோம், நாங்க பாவறிக்கை பண்ணுங்க, பாவ அறிக்கை பண்ணாங்க. ஆனால் அவங்களுடைய பாவ அறிக்கையிலே உண்மை இல்லை என்பது யோவானுக்கு புரிந்தது. ஃபார்மாலிட்டிக்காக அவர்கள் இயேசுவே என்னை மன்னின்னு சொல்லி, நம்ம சாதாரண சிலர் பார்க்கும்போது எந்த ஒரு உணர்வு இல்லாமல் ஆண்டவரே என்ன மன்னியும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு உணர்வு இல்லாமல் செய்யறது. இன்றைக்கி நம்ம நடந்து போகிறோம், திடீர்னு ஒருத்தர் மாதிரி கால் பட்டுருச்சு, உடனே சாரி அப்படிங்கிறோம். அதுக்கு நம்ம வந்து சாரினா நான் வருந்துகிறேன்னு அர்த்தம். உண்மையிலேயே நம்ம வருந்துறோமா? ஐயோ இவங்க மேலே கால் பட்டுருச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியா நம்ம வந்து சாரிங்கிறோம்? கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தெரியாமல் ஒரு ஒருத்தர் மேலே கால் பட்டுச்சுன்னா, கைப்பட்டுச்சுன்னா உடனே சாரிங்கிறோம். அதுக்கு பெருசாக ஃபீல் பண்ணுறது கிடையாது. இதே மாதிரி தான் சிலர் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே என்னை மன்னியும், ஃபீல் பண்ணாமல் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக என்னை மன்னியும் அப்படின்றது. இப்படி சிலர் வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையான பாவத்தை குறித்த மனஸ்தாபம் இல்லை, தங்கள் செய்கைகளை குறித்த வருத்தம் இல்லை, அதை குறித்து ஒரு உணர்வு இல்லை, சும்மா வந்து ஒரு பாவரிக்கை ஃபார்மாலிட்டிக்காக பண்ணுறாங்க. அவங்கள பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் அவன் புரிந்து கொள்கிறான், உண்மையாகவே இவர்களுக்கு ஒரு பாவ உணர்வு இல்லை, தங்கள் பாவத்தை குறித்து மனஸ்தாபம் இல்லை, தங்களுடைய கெட்ட செய்கைகளை குறித்து அவர்களுக்கு ஒரு உணர்வு இல்லை. ஆகையினாலே அவர்களை அவன் கடிந்து கொள்ளுகிறான். அவங்கள பார்த்து என்ன சொல்லுகிறான்னு கேட்டீங்கன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, நாம் பரிசெயலும் சதுசெயலும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? முதல்ல கேட்கிறான், மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்துதான் ரொம்ப முக்கியம், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இந்த இடத்தில் அவர் ரொம்ப தெளிவாக சில விஷயத்தை சொல்றாங்க, கவனிக்கணும். ஞானஸ்நானம் பெரும்படிக்கு வருகிறவர்கள் உண்மையாகவே தங்கள் பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்டவர்களுக்கு அவன் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கல கொடுக்கிறான். ஆனால் உண்மையாகவே மனஸ்தாபப்படாதவர்களை அவன் கடிந்து கொள்கிறான். விரியின் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று கேட்டுவிட்டு அவன் சொல்றான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னு சொல்றீங்களே, அதற்குரிய அந்த தெய்வீக சுபாவம், அந்த வாழ்க்கை மாற்றத்தை நீங்கள் கொடுங்கள்றான். வாழ்க்கையிலே மாற்றம் இல்லாமல் நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்றவங்க வந்து உண்மையாகவே மனம் திரும்பவில்லை. ஒருவன் உண்மையாகவே மனம் திரும்பி இருப்பாரானால், உண்மையிலேயே தன்னுடைய பாவத்திற்காய் மனஸ்தாபப்பட்டு அவன் பாவறிக்கை செய்து மரித்திருப்பானால், கண்டிப்பாக அவன் வாழ்க்கையிலே மாற்றம் கண்டிப்பாகவே இருக்கும். வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் ஒருவன் நான் மனம் திரும்பிட்டேன், என் பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிட்டார் என்று ஒருவன் சொல்லுவானானால், அவன் மனம் திரும்பவும் இல்லை, அவனுடைய பாவம் மன்னிக்கப்படவும் இல்லை. அதுதான் உண்மை. அப்போ ஒருவனுடைய வாழ்க்கையிலே உண்மையான மன திரும்புதல் உண்மையான பாவத்திற்கான மனஸ்தாபத்தை கொண்டு வரும். அந்த உண்மையான பாவத்திற்கான மனஸ்தாபம் உண்மையாகவே பாவ அறிக்கை செய்ய வைக்கும். அந்த உண்மையானவே செய்த அந்த பாவ அறிக்கை மெய்யாகவே என்னுடைய பாவங்களை அவங்களுக்கு மன்னிக்கப்படும். அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது அவருடைய இருதயத்திலே கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருகிறார். அந்த இருதயத்திலே வந்ததான மாற்றம் அவருடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும். அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் மனம் திரும்பினது உண்மையானால் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும்ங்கிற. அப்ப இந்த இடத்துல அந்த வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பித்தவர்கள், இருதயத்திலே மாற்றம் வந்து வாழ்க்கையிலே மாற்றத்தை உடையவர்கள்தான் ஞானஸ்நானம் பெறுவதற்குரிய தகுதியிலே வருகிறார்கள். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்பதனாலே நானும் ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு யாரும் போய் எடுக்காதீங்க. நான் சொல்றேன், இதை கேட்டுட்டேன்றதுக்காக இது வரைக்கும் நான் ஞானஸ்நானம் எடுக்கல, நான் உணர்த்தப்பட்டுட்டேன், நானும் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், தயவு செய்து ஓடி அப்படின்னு ஞானஸ்நானம் எடுக்காதீங்க. நான் சொன்னதுக்காக யாரும் எடுக்காதீங்க. நீங்கள் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையிலே பழைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் புதிய வாழ்க்கை, கிறிஸ்துவின் சித்தத்தின்படி, தேவ சித்தத்தின்படி, வேத வசனத்தின்படி வாழ்வதற்கு உண்மையாகவே உங்கள் இருதயம் திருப்பப்படணும். ரெண்டாவது, உங்களுடைய பழைய வாழ்க்கைக்காக உண்மையிலேயே நீங்கள் மனஸ்தாபப்படணும், வேதனைப்படணும். ஏன்னா நம்ம செய்யற எந்த ஒரு தவறான காரியங்கள், பாவங்கள், அது மனுஷருக்கு விரோதமானது அல்ல. முதலாவது நம்மை படைத்த ஆண்டவருக்கு விரோதமானது, அப்புறம்தான் நம்ம செய்யற எந்த ஒரு காரியமும் மனுஷனுக்கு விரோதமானது. ஒருத்தருடைய பொருளை நம்ம அபகரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நினைக்க கூடாது இது வந்து மனுஷனுக்கு விரோதமாய், கிடையாது. முதலாவது அது கர்த்தருக்கு விரோதமானது, அப்புறம்தான் மனுஷனுக்கு விரோதமானது. ஒருத்தர்ட்டிங்க ஒரு பணம் கடன் வாங்கியிருப்பீங்க, திருப்பி தரேன்னு சொல்லியிருப்பீங்க, கொடுக்காம விட்டுருவீங்க. நான் சொல்றேன், அது அந்த நபருக்கு விரோதமாய் நீங்க செய்யப்படுற பாவம் கிடையாது, முதலாவது அது கர்த்தருக்கு விரோதமான பாவம். அதுக்கு பிறகுதான் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட நீங்க ஏமாத்தினது. அதுக்கு பிறகு இரண்டாவது அந்த மனுஷனுக்கு விரோதமானது. முதலாவது அது கர்த்தருக்கு விரோதமான பாவம். அப்ப நம்ம வாழ்க்கையிலே நம்ம செய்யற எந்த தவறுகள், சில தவறுகள், சில பாவங்கள் வந்து சில மனுஷரை பாதிக்கும், சிலது யாரையுமே பாதிக்காது. அது தன்னோடு போயிடும். இப்போ ஒருவனும் ஒரு கெட்ட பழக்கத்தில் இருக்கிறான், அது அவனோடு போயிடும். ஆனால் சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பாதிக்கும். இதிலே நம்ம வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும், அல்லது நம் மூலமாய் நம்ம செய்கிற ஒரு தப்பான காரியத்தில் இன்னொருவர் பாதிக்கப்பட்டிருந்தாலும், முதல்ல நான் சொல்லுகிறேன், நீங்கள் பாதிக்கப்பட்டவரோ அல்லது உங்களை சுற்றிலும் இருக்கிற மற்றவர்கள் பாதிக்கப்படும்படியான ஒரு காரியமோ, இதெல்லாம் ரெண்டாவது மூணாவது விஷயம்தான். இதில் முதல் காரியம் யாருன்னா, நம்மை படைத்த ஆண்டவருக்கு விரோதமாகத்தான் நாம் செய்கிற அத்தனை பாவங்களும் அவருக்கு முன்னால போய் நிற்கிறது. இதை உணரணும். உணர்ந்து அவரிடத்திலே நாம் உண்மையாகவே மனஸ்தாபப்பட்டு பாவறிக்கை செய்து நாம் ஒப்பு கொடுத்து அங்கே வாழ்க்கை மாற்றம் அடையும் போதுதான் நாம் ஞானஸ்தானம் பெறுவதற்கான தகுதி அடையணும். அதைத்தான் இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்னார். இந்த மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனின்றத பத்தி அவர் இன்னும் டீட்டெயிலா சொல்றது பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல போனீங்கன்னா ரொம்ப அழகா சொல்வார், அதை குறித்து ரொம்ப விவரமா சொல்வார். மூன்றாம் அதிகாரத்துக்கு நம்ம போயிடுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். அவன் இதை சொன்ன உடனே அங்க நடக்கிற காரியத்தை பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே அவன் பதில் கொடுக்கிறான். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, இரண்டு அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றார். ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாக ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். போர்ச்சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்களுக்கு உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றான். இப்படி அவன் எல்லாருக்கும் பதில் கொடுக்கிறான். யார் யாருடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வர வேண்டும் என்பதை அவன் தெளிவுபடுத்துகிறான். நல்லா கவனிக்கணும், உங்க வாழ்க்கையிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அதற்கு அடையாளமாக உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் அடைய வேண்டும். அதுதான் உங்கள் ரட்சிப்பு. அதுக்கு பிறகுதான் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும். எகிப்தை விட்டு வெளியே வராமல் செங்கடலை கடக்க முடியாது. எகிப்தை விட்டு வெளியே வந்தவங்க தான் செங்கடலை கடக்கணும். உங்கள் பாவம் மன்னிக்கப்படணும். நீங்க வந்து இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிசாசு பிடிச்சு வருவாங்க. நான் ஏன் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கிறேன், நான் அனுபவத்துல காண்கிற விஷயத்த சொல்றேன். எத்தனையோ பேர் பிசாசு பிடிச்சு எங்கிட்ட ஜெபிக்க வராங்க. அப்போ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வர அவங்களுக்காக டீல் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, 10 வருஷம் இந்த சர்ச்சுக்கு நான் போயிட்டுருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்து 8 வருஷம் ஆச்சு அப்படின்வாங்க. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா 8 வருஷம் ஆச்சுன்றாங்க, ஞானஸ்தானம் எடுத்து 2 வருஷம் ஆச்சுன்றாங்க, 3 வருஷம் ஆச்சுன்றாங்க. ஆனால் பிசாசையினும் போல. அப்போ அவங்களை வந்து ஞானஸ்தானம் கொடுத்தவர்களும் நான் தவறு செய்தார்கள் சொல்லுவேன். என்னன்னா, ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பாக அந்த நபரை உண்மையாகவே அவர்கள் அதற்கு தகுதியாக இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். உண்மையாகவே அவர்கள் தங்கள் பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்டு பாவறிக்கை செய்து அவர்கள் வாழ்க்கையிலே விடுதலை அடைந்து அவங்க வாழ்க்கையை தெளிவா இருக்குதா, கிளியரா இருக்குதா, அவங்க பிசாசின் ஆதிக்கத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்களா, வாழ்க்கையில மாற்றம் இருக்கிறதா என்பதை பார்க்கணும். இதை பார்க்காமல் வருகிறவங்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்கிறது தப்பு, போற வரவங்களாம் ஞானஸ்தானம் எடுக்கிறதும் தப்பு. இன்னைக்கு சில இடத்துல தவறுகள் நடக்கிறது, சில ஊழியர்களை இந்த தவறு செய்யறதுனாலதான் நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்க கூடாது, வர போறவங்களுக்கெல்லாம் கொடுக்க கூடாது. யோவான் ஸ்நானகன் அப்படி ஒன்று கொடுக்கல, வர போறவங்களுக்கெல்லாம் கொடுக்கல, அப்படி கொடுக்க கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவனுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டிருக்கணும். பிசாசின் ஆதிக்கத்தை விட்டு அவங்க வெளியே வந்திருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுத்துடக்கூடாது. அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இங்கே யோவான் ஸ்நானகன் அவங்களை கிளியரா ஃபில்டர் பண்றாரு. வாழ்க்கையில மாற்ற வேண்டும், இது மாற்றம் இல்லாம ஞானஸ்தானம் கொடுக்க முடியாதுங்கிறார். அப்ப இன்னைக்கு உடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன், உங்களுக்கு உண்மையாகவே இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் தெளிவாய் கடந்துதான் ஞானஸ்தானம் எடுக்கணுமே தவிர, சரி இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டோம், அதனால நான் கண்டிப்பா எடுக்கணும்னு ஓடிப்பா எடுக்கவே எடுக்காதீங்க. தகுதி அடைங்க. நீங்கள் எகிப்தை விட்டு வெளியே வராமல் செங்கடலை கடந்துட்ட நீங்க சொல்றதுனால கிடையாது. வாழ்க்கை மாற்றம் இல்லாமல், பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல், நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறதுலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. முதலாவது, உண்மையாகவே ரட்சிப்பின் அனுபவத்திலே தெளிவாய் இருக்கணும். உண்மையாகவே உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவம் கழுவப்பட்டிருக்கணும். உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். அதற்கு அடையாளம் இந்த உலகத்தில் வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும். உங்களுக்கு பழைய விருப்பங்கள் எல்லாம் போயிருக்கணும். பழைய உலக ஆசைகள், உலக விருப்பங்கள் அதெல்லாம் போயிருக்கணும். புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில், புதிய விருப்பங்கள் வந்திருக்கணும். தெய்வீக விருப்பங்கள் உங்களுக்குள்ள வந்திருக்கணும். தெய்வீக வாஞ்சைகள் உங்களுக்குள்ள வந்திருக்கணும். ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், மற்றவங்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்லணும், இந்த உணர்வுகள்லாம் வந்திருக்கணும். இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். இதுதான் உண்மையிலே இந்த வாழ்க்கை மாற்றம். இது வந்த பிறகுதான் செங்கடலை கடக்கிறோம். அதுக்கு பிறகுதான் ஞானஸ்நானம். இப்போ இது இந்த நேரத்தில், அதனால்தான் யோவான் ஸ்நானகன் யார் யாரெல்லாம் தன்னிடத்தில் என்னென்ன சந்தேகங்களை கேட்டாங்களோ அத்தனை பேருக்கு விளக்கம் கொடுக்கிறான். போர்வீரர்களுக்கு சொல்லுகிறான், ஆயக்காரர்களுக்கு சொல்லுகிறான், பொது ஜனங்களுக்கு சொல்லுகிறான். யார் யாரெல்லாம் என்னென்ன வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று அவன் சொல்றான். இதை சொல்லும் பொழுது யோவான் ஸ்நானகன் கடைசியில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றான். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். நல்ல கனி கொடுக்கிறத பத்தி சொல்றாரு. நல்ல கனி கொடுக்கிற ஜீவனை பெற்று அதன் பிறகு ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்கின்றார். இதை சொல்லும் பொழுது முக்கியமான ஒரு காரியத்தை பேசுகிறார். இப்பொழுதே கோடாரியானது மரங்களில் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? நியாய தீர்ப்பு உன் பக்கத்திலே நிற்குது என்றார். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், நரகத்திலே போடப்படும். அப்போ நல்ல கனி கொடுக்கிறவன் தான் ஞானஸ்நானத்திற்கு தகுதி அடைகிறான், அவன் ஞானஸ்நானம் பெறுகிறான். ஆனால் இந்த கனி கொடுக்கிற ஜீவியத்திற்குள்ளேயே வராமல், அதனால ஞானஸ்நானமே பெறாமல் போகிறவன் கண்டிப்பாக நியாயம் தீர்க்கப்படுவான் என்பதுதான் இங்கே அவர் சொல்ல வருது. அவர் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ நம்ம வாழ்க்கையில பார்க்கணும், மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதலோடு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதான ஒரு அனுபவம், இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நான் மனஸ்தாபத்தோடு ஒப்பு கொடுத்தல், அந்த மனஸ்தாபப்பட்டு ஒப்பு கொடுக்கிறதன் மூலமாக பாவ மன்னிப்பை அடைகிற நாம் வாழ்க்கை மாற்றத்தை பார்க்கணும். வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கணும். அந்த வாழ்க்கை மாற்றம் தான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு உண்மையிலேயே நீங்கள் தேவ பிள்ளையாக இருக்கிறீங்கிறது அடையாளம். அப்போ நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவாங்க. அப்போ நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் அப்படின்னா ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கே தகுதி இல்லாமல் ஒருவன் இருப்பான். ஆனால் அவன் ஞானஸ்தானமும் பெறாமல் போறான். அவன் கோடாரியினால் வெட்டப்பட்டு அக்னியிலே போடப்படுகிற மரத்தை போல இருப்பான். அப்படின்னா அவன் அக்னியிலே தள்ளப்படுகிற, நரகத்திற்குள் போகிறவனாய் கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கப்படுவான். நல்ல கவனிக்கணும், ஞானஸ்தானம் என்பது மனிதனால் உண்டாக்கப்பட்டது அல்ல, இது தேவ திட்டம். மனுஷனால் உண்டாக்கப்பட்டிருந்ததானால் ஆண்டவர் அதை குறித்து கேட்க மாட்டார். ஆனால் தேவனால் திட்டமிடப்பட்ட ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிழலாட்டமாய் அத்தனை பேரையும் செங்கடலை கடக்க வச்சார். அதை ஞானஸ்தானம் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஞானஸ்தானம் பெறாதவர்கள் அக்னியிலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் ஸ்நானகன் மூலமாக கர்த்தர் அதை எச்சரிக்கிறார். ஆகையினாலே கண்டிப்பாக மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ஞானஸ்தானம் பெறாதவர்கள் கண்டிப்பாக நியாயம் தீர்க்கப்படுவார்கள், அதாவது நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இயேசு கிறிஸ்து அதனால் தான் நமக்கு முன்னடையாளமாக, அவர் தேவகுமாரனாய் இருந்தும், பாவமே இல்லாதவராய் இருந்தும், பரிபூர்ண பரிசுத்தராய் இருந்தும், பாவ அறிக்கை செய்து தன் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லாதவராய் இருந்தும் கூட நமக்கு முன்னடையாளமாக, நமக்கு ஒரு முன்மாதிரியாய் இருக்கும்படி அவரே ஞானஸ்தானம் பெற்றார். நல்ல கவனிக்கணும், இது மிக முக்கியமான காரியம். இதற்கு இயேசு கிறிஸ்துவின் வாயின் வார்த்தையையே இப்பொழுது உங்களுக்கு அடையாளமாக ஒரு வசனத்தை வாசித்து இன்றைக்கு காரியத்தை நான் நிறைவு செய்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:16 நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இது யார் சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இல்லையா. இயேசு கிறிஸ்து நேரடியாக சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்படின்னா விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? அவர் தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசிக்கணும். அது என்னன்றது லைனை சொல்றேன், அவர் தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசிக்கணும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுடைய பாவத்தை சுமந்து உங்களுக்காக மரித்தவர், உங்கள் பாவத்தை எல்லாம் சுமந்து விட்டார் என்பதை விசுவாசிக்கணும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாத்திரமே பாவம் மன்னிக்கப்பட முடியும், அவருடைய இரத்தத்தின் மூலமாகவே பாவம் கழுவப்பட முடியும். இதை விசுவாசிக்கணும். இந்த விசுவாசத்தை அனுபவத்தில் கொண்டு வரணும். அதாவது, இயேசுவே என் பாவங்களுக்கு என்னை மன்னியும், உடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும், என்னை சுத்திகரியும், உம்முடைய மகனாய் உம்முடைய மகளாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நம்முடைய வாழ்க்கையை அவர் கரத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இவ்விதமாக நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று வாழ்க்கை மாற்றத்தை அடைந்து அதன் மூலமாக நாம் தகுதி அடைந்து ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதாவது, இந்த உலகத்தை விட்டு ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்குள் வருவார்கள். அப்படி செய்யாதவர்களோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள், அதாவது தண்டிக்கப்படுவார்கள், அதாவது நரகத்திற்குள் தள்ளப்படுவார்கள் என்று இயேசு கிறிஸ்துவே இதை குறித்து தெளிவுபடுத்தி இருக்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்காதவர்களுக்கு நான் சொல்றேன், நீங்கள் உண்மையாகவே ஆண்டவரை விசுவாசித்தது உண்மையானால், நீங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்தது உண்மையானால், கண்டிப்பாக நீங்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும். செங்கடலை கடக்கணும். எகிப்தை விட்டு வெளியே வந்தால் செங்கடலை கடந்ததாகணும். செங்கடலை கடந்தாதான் நீங்கள் கானானை நோக்கி உங்கள் பிரயாணத்தை கரெக்டாக ஆரம்பிக்க முடியும். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எகிப்தை விட்டு வந்ததற்கு அடையாளம். நீங்கள் நல்லா கவனிக்கணும், எகிப்து தேசம் அதை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தாலும் இன்னும் எகிப்தின் தாக்கம் இருக்க தான் செய்யுது. நல்லா கவனிக்கணும், எகிப்தின் தாக்கம் இருக்க தான் செய்யுது. ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், எகிப்தை விட்டு வெளியே வராங்க, ஆனாலும் எகிப்தின் தாக்கம் இன்னும் அவங்களுக்கு முடியல. ஏன் தெரியுமா? பின்னால பார்வோனின் சேனை துரத்திட்டு வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எகிப்தின் தாக்கம் இன்னும் அவங்களுக்கு முடியல, பின்னால பார்வோனும் அவருடைய சேனைகளை துரத்திட்டே வந்தது. அந்த நேரத்துல தான் கர்த்தர் மோசை கொண்டு சொல்லுகிறார், நீ செங்கடல் உன் கோலை நீட்டி செங்கடலை பிளந்து விடுனார். செங்கடலை பிளந்தாங்க. செங்கடலை பிளந்த உடனே தான் அதன் வழியே இவர்கள் நுழைகிறார்கள். இதுதான் ஞானஸ்தானத்தின் அடையாளம். இவர்கள் செங்கடலை கடந்து, அதாவது ஞானஸ்தானம் என்கிற அடையாளத்தை கடந்து அவர்கள் வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. அதே இடத்துல பார்வோனும் அவருடைய சேனைகளும் அதே செங்கடலுக்குள்ள நுழையுது. இந்த கூட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனம் கிடையாது, பாவ ஜனம். இவங்க மீட்கப்பட்ட ஜனம் செங்கடலை கடந்துட்டாங்க, ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க. ஆனா மீட்கப்படாத ஜனம் என்ன செய்யுது? அந்த இராணுவமும் சேர்ந்து உள்ள நுழையுது, செங்கடலுக்குள்ள நுழையுது. அந்த இடத்திலே செங்கடல் அவர்களை மூடி போட்டு பார்வோனையும் அவன் சேனைகளையும் அந்த இடத்துல கவிழ்த்து போட்டது. இப்ப நல்ல கவனிங்க, இதற்கு பிறகு அவங்க செங்கடலை தாண்டி அந்த பக்கம் போன பிறகு இப்ப அவங்களுக்கு எகிப்தியின் தாக்கத்திலிருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. அது வரைக்கும் செங்கடலை கடக்கிற வரைக்கும் அந்த எகிப்தின் தாக்கத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் செங்கடலை கடந்த பிறகு எகிப்தின் தாக்கம் அதோடு அந்த செங்கடலோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு எகிப்தின் தாக்கம் அவங்களுக்கு இல்லை, வெளியே வந்துட்டாங்க, அதை தாண்டிட்டாங்க. அந்த சத்துருவின் தாக்குதலின் அவங்க வெளியே வந்துட்டாங்க. அதனாலதான் அங்கே மோசே சொல்றார், இன்றைக்கு கண்ட எகிப்தியனை நீங்கள் ஒருபோதும் காண மாட்டீர்கள். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சொல்றேன், எகிப்தின் தாக்கம் எப்ப முடிவடையுது? நீங்கள் நம்ம மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே ஒப்புரவாகி நம்முடைய வாழ்க்கையின் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்து ஞானஸ்தானம் எடுக்கும் போதுதான் எகிப்தின் தாக்கத்திற்கு முடிவு வருகிறது. அதன் பிறகுதான் கானான் பிரயாணம் ஆரம்பிக்கிறது. அதுக்கு பிறகுதான் நம்ம பரலோகத்தை நோக்கி நம்முடைய பிரயாணத்தை நம்ம கொண்டு போக முடியும். ஆகையினால் கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் எடுத்தே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் ஆக்கியனைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். இதில் யாரும் தப்புவதற்கு வாய்ப்பு இல்லை. நான் சின்ன வயசுல எடுத்துட்டேன், அதெல்லாம் கிடையாது. அது குறித்து நான் விவரமாக நாளை தினத்திலே நான் உங்களுக்கு பேசுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஞானஸ்தானம் கண்டிப்பாக மனம் திரும்பி எடுக்க வேண்டும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று எடுக்க வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு கற்பிக்கிற முறை. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஞானஸ்தானம் என்றால் என்ன என்பதை குறித்து, அதற்கு தகுதி அடைவதை குறித்து ஆண்டவரே எங்களுக்கும் இன்றைக்கு நீங்க கற்றுக் கொடுத்த தயவிற்காக ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் என்பது மனம் திரும்புதலுக்கு பின்பு, பாவ மன்னிப்பு நிச்சயத்திற்கு பின்பு, வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்ததற்கு பின்பு எடுக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். மனம் திரும்புதல் இல்லாமல், பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல், வாழ்க்கையிலே நல்ல கனி கொடுக்கிற அனுபவம் வராமல் ஞானஸ்தானம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. அப்பா, நல்ல கனி கொடாத ஒரு வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே ஞானஸ்தானத்தை எடுத்தால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதையும் நாங்கள் பார்த்தோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், கோடாரியானது இப்பொழுதே மரங்களில் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று எங்களுக்கு வேதம் எச்சரிப்பு கொடுக்கிறதே அப்பா. நாங்கள் உண்மையாகவே மனம் திரும்பி ஆண்டவரே கனி கொடுக்கிறவர்களாய் மாறி ஞானஸ்தானம் பெற்று உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கள்ளன் ஞானஸ்தானம் எடுத்தானா என்கிற கேள்விக்கு இடமில்லை. நாங்கள் கள்ளனை பின்பற்றுகிறவர் அல்ல, நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். கள்ளனை பின்பற்றுகிறது தான் ஞானஸ்தானத்தை குறித்த கேள்வி கேட்கும். ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். நாங்கள் கள்ளனை அல்ல, கிறிஸ்துவாகிய மெய் தெய்வமாகிய இரட்சகராகிய உங்களை பின்பற்றுகிறவர்கள். ஆகையால் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறோம், உம்மை பின்பற்றுகிறோம், உமக்காக வாழுகிறோம், நித்திய ஜீவனை சுதந்தரிக்கப் போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க மாத்திர மகிமைப்படுங்க. நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுப்பதற்கான தகுதியையும் ஏற்படுத்தி ஞானஸ்தானத்திற்கு அநேகரை கர்த்தர் இதன் மூலமாய் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். காத்து கொள்ளுங்க, நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் தினந்தோறும் இந்த 7 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் நடக்கிற லைவ் ஸ்ட்ரீம் மிஸ் பண்ணாதீங்க. இதுல அடுத்தடுத்து இன்னும் முக்கியமான அத்தனை சத்தியங்களையும் போதிக்கப் போகிறோம். இது ஆவிக்குரிய காரியங்கள், உங்கள் உலக வாழ்க்கை எல்லாவற்றை குறித்தும் தொடர்ந்து வேதத்தின் சத்தியங்களை உள்ளதை உள்ளபடி உங்களுக்கு தினந்தோறும் கொடுக்க போகிறோம். இதை நீங்கள் பாருங்கள், நீங்க தொடர்ந்து பாருங்கள், மிஸ் பண்ணாம பாருங்கள். மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் தாமே உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.